نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد عند سراسرங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய 99 திருநாமங்களுக்கு சொந்தக்காரனாகிய ஆணவத்தின் அதிபதியான ஒரே இறைவனுக்கே புகழனைத்தும். அவனது படைப்புகளிலே சிறந்ததும் அழகானதுமான மனித படைப்பிலே சிறந்தவர்களை நபிகளாக தேர்ந்தெடுத்த வகையில் இறுதியானவர்கள் எங்கள் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், இன்னும் மறுமை நாள் வரை சத்திய இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். சிறந்த ஒரு மாதத்திலே, சிறந்த ஒரு சபையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். சென்ற வருடமும் இப்படிப்பட்ட ஒரு சபையிலே நாம் ஒன்று திரண்டாலும், சுற்றி பார்த்துக் கொள்ளுங்கள், எம்மோடிருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இப்போது எம்மோடு இல்லை. எம்மை பார்த்துக் கொண்டிருந்த பெற்றோர்கள் இப்போது எம்மோடு இல்லை. எம்மோடு பிறந்த சகோதரர்கள் இப்போது எம்மோடு இல்லை. மரணித்து விட்டார்கள், நாமும் மரணிக்கவிருக்கிறோம். சில காலங்களுக்கு முன்பு எப்படிப்பட்ட காலம் நிலவியது என்றால், ஒரு மரணம் விழுந்துவிட்டது என்றால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அமல்கள் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவார்கள். எம்மால் பார்க்க முடியும், ஒரு மாதத்திற்காவது அந்த ஒரு நிலை நீடிக்கும். அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் சுமார் 3 நாட்களுக்காவது அந்த மரணத்தின் பயத்தின் காரணமாக அவர்களுடைய அமல்கள், அவர்கள் பள்ளிக்கு சமூகமளிக்கும் விடயங்கள், இவை அனைத்தும் மிகவும் அதிகமாக காணப்படும். ஆனால் இப்போது நாம் பார்க்கிறோம், எம்முடைய பெற்றோர்கள் மரணித்தாலும் கூட, எம்முடைய சகோதரர்கள் மரணித்தாலும் கூட, எம்மோடிருந்த முஸ்லிமான சகோதரர்கள் மரணித்தாலும் கூட எமக்கு அந்த ஈமானிய பக்தி மிகவும் குறைந்து விட்டது. எம்மால் அந்த மரணத்தை மிக நீண்ட நாட்களாக மனதிலே வைத்துக் கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? அப்போதிருந்த அந்த நிலை ஏன் மாறியது? உலகம் மிகைத்து விட்டதா? பரீட்சை கலகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பரீட்சையாளர்களாக எம்மை அந்த ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். நாம் இந்த உலக மோகங்களில் ஈடுபட்டு விட்டோமா? அந்த மரணம் கூட எம்மை வலிக்கவில்லையா? அந்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இந்த உலகத்தை பற்றி அலமு அன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, லாய்புன் ஒரு விளையாட்டு, வலகுவுன் வேடிக்கை, வசீனத்துன் வெறும் அலங்காரம் தான். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில்தான் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் வெறும் அலங்காரமுமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில்தான் நாம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் அமல்களிலும் இபாதத்களிலும் ஈடுபடாமல் இருந்தாலும், ஷைத்தான் எம்மை குழப்பம் செய்தாலும், அன்றைய காலத்தில் நடந்த அந்த நிலை கூட மரணிக்கும் ஒவ்வொரு தருணமும், எம்மோடு இருந்த ஒரு சகோதரர்கள் மரணிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் எம்முடைய ஈமான் பன்மடங்கு அதிகமானது. ஆனால் இப்போது அந்த நிலை இல்லை. இதற்கான காரணம் இந்த உலகம் எம்மை மிகைத்து விட்டதாக தான் இருக்கும். என்றாலும் இந்த இடத்திலும் நான் மரணத்தை பற்றி சிறிது ஞாபகம் செய்துவிடலாம் என்று நினைக்கிறேன். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் 62வது அத்தியாயத்தில் 8வது வசனத்திலே கூறுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நிச்சயமாக மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுகிறீர்கள், ஃபஇன்னஹு முலாகீக்கும், நிச்சயமாக அது உங்களை வந்தடைந்தே தீரும். நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் விரண்டோடினாலும், எந்த இடத்தில் மறைந்து இருந்தாலும், உங்களுக்கு அந்த மரணம் வந்தடைந்தே தீரும் என்று அந்த ரப்புல் ஆலமீன் திருமறையாம் குர்ஆனிலே கூறுகிறான். என்றாவது ஒரு நாள் நாம் மரணிக்கவிருக்கிறோம். எம்முடைய கதியும் இப்படியாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்திலே நடக்கும் அந்த நிலைதான் இருக்கும். எம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அடக்கம் செய்துவிட்டு திரும்புவார்கள். 3 நாளைக்கு ஞாபகம் செய்து கொண்டிருப்பார்கள். எம்மை மறந்து விடுவார்கள். இந்த மரணம் எந்த இடத்தில் இருந்தாலும் வந்தடையும் என்பதற்கு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குல் மௌத், நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை அந்த மரணம் வந்தடைந்தே தீரும். வலவு குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்கள் உயர கட்டப்பட்ட உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே, அப்படிப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களை அந்த மரணம் வந்தடைந்தே தீரும். உங்களுடைய தவணை உங்களுக்கு வந்துவிட்டால், லா யஸ்தாஹிரூன், நீங்கள் பிற்படுத்த மாட்டீர்கள், சாதம் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி பிற்படுத்தவும் மாட்டீர்கள், ஒரு வினாடி முற்படுத்தப்படவும் மாட்டீர்கள். எப்போது எம்முடைய மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரம் வந்துவிட்டால், ஒரு வினாடி பிற்படுத்தவும் படமாட்டீர்கள், முற்படுத்தப்படவும் மாட்டீர்கள். எந்த நேரத்தில் அந்த ரப்புல் ஆலமீன் எம்முடைய மரணத்தை நிர்ணயித்து இருக்கிறானோ, அந்த நேரத்திலே சரியாக எம்முடைய உயிர் கைப்பற்றப்படும். அங்கே எவ்வளவு கோடி சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரியே, அந்த நேரம் வந்துவிட்டால் அவருடைய அந்த உயிர் கைப்பற்றப்பட்டே தீரும். இப்படிப்பட்ட மரணத்தையும் ரப்புல் ஆலமீன் எமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையையும் தந்ததற்கான காரணத்தை பாருங்கள். அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் மஹ்சனு அமலா, இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்த நோக்கம் உங்களுடைய செயல், நீங்கள் யார் செயல்களில் அழகானவர்கள் என்பதை பார்ப்பதற்காக தான் இந்த உலகத்திலே உம்மை படைத்து உமக்காக ஒரு வாழ்க்கையை நிர்ணயித்து மரணத்தையும் நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற ஒரு நேரத்தையும் அந்த ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து இருக்கிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு மரணிக்க இருக்கிறோம். அந்த நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு நிதர்சனமாக இந்த உலகத்திலே பார்க்கும் இடயமாக நாம் இந்த இடத்திலே சிறிது கூறுகிறேன். ஒருவர் மரணித்து விட்டார், மலக்குல் மௌத் வந்துவிட்டார், அந்த மனிதரிடம் உயிரை கைப்பற்றி விட்டார். அவர் வீட்டில் இருந்தாலும் சரி, வைத்திய சாலையில் இருந்தாலும் சரி, உயிரை கைப்பற்றி விட்டார் என்றால் முதலிலே நடைபெறும் ஒரு காரியம், பெயர் மாற்றப்பட்டுவிடும். அவருடைய பெயர் மாற்றப்பட்டுவிடும். அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவோ நேரம் செலவழித்து, நாட்கள் செலவழித்து, பொருள்களெல்லாம் பார்த்து அந்த பெயரை வைப்பதற்காக ஒரு நிகழ்வையே ஏற்படுத்தி அறுத்து பழியிட்டிருப்பார்கள். ஆனால் அந்த மரணத்தை அவர் எய்துவிட்டார் என்றால் அவருடைய பெயர் மயித். அங்கிருக்கும் நபர்கள் கேட்பார்கள், இந்த மையத்தை எப்போது எடுத்து செல்லப்பட போகிறார்கள், எப்போது இந்த மையத் வைத்தியசாலையில் இருந்து கொண்டுவரப்பட போகிறது. சிறிது சிந்தித்து பாருங்கள், எம்முடைய நிலையும் இவ்வாறு மாற இருக்கிறது. எம்முடைய பெற்றோர்கள், எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி பெயரிட்டிருப்போம், அந்த நேரத்தை பாருங்கள். எம்முடைய பெயர் மையத்தாக மாற்றப்பட்டுவிடும். சிறந்த பொருளாக இருக்கலாம், சிறந்த பெயராக இருக்கலாம், அந்த நேரத்திலே உயிர் உடலிலிருந்து பிரிந்து விட்டது என்றால் அந்த உடலுக்கு மையத் என்ற பெயர் சூட்டப்பட்டுவிடும். அடுத்ததாக அவருடைய ஆடை விஷயத்தை பாருங்கள். விலை உயர்ந்த ஆடையெல்லாம் தேடி தேடி பார்த்து இந்த உலகத்திலே அவர் அணிந்திருப்பார். கற்களெல்லாம் பதித்த ஆடைகளை அவர் அணிந்திருப்பார். அவருடைய ஆடைகள் எல்லாம் அலங்காரமிட விட்டதைப் போல், விளம்பரத்திற்காக போல் அவரின் வீட்டிலே தொங்கவிடப்பட்டிருக்கும். அப்படி இருக்க அந்த நபரின் ஆடை என்ன? வெறும் வெள்ளை துணியாக இருக்கும். கஃபனிடப்படக்கூடிய அந்த நபரின் ஆடை என்ன என்றால் வெறும் வெள்ளை துணியாக இருக்கும். இந்த உலகத்திலே அவர் எவ்வளவோ செலவழித்து ஆடைகளை அணிந்திருந்தாலும் இறுதியாக அவரிடம் இருக்கப் போவது, அவர் ஆடை அணிவிக்கப்பட போவது விலை மதிப்பில்லாத அந்த ஒரு வெள்ளை துணிதான். ஆடை அணிவிக்கப்பட்டு விட்டது, நேரம் கடந்து விட்டது. அங்கிருக்கும் நபர்களெல்லாம் எப்போது எடுத்து செல்லப்பட, எப்போது இவர்களை அடக்கப் போகிறீர்கள், இந்த மையத்தை எப்போது அடக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எம்மால் கூற முடியுமா, நான் செதுக்கிய வீட்டிலே நான் ஒவ்வொரு தூணையும் நான் செதுக்கியது, எனவே நான் என்னுடைய வீட்டிலே இருக்கிறேன், என்னை எங்கே கொண்டு போகப் போகிறீர்கள், என்னை எதற்காக வெளியனுப்ப பார்க்கிறீர்கள் என்று எம்மால் கூற முடியுமா? எம்மோடு பிறந்த சகோதரர்கள் தான் இதை கூறுவார்களா? அவருடைய வீடு என்னுடைய சகோதரன், அவர் இந்த வீட்டிலே இருக்கப் போகிறார், அவர் இருக்கட்டும் என்று எம்முடைய சகோதரர்கள் தான் கூறுவார்களா? அவ்வளவுதான் எம்முடைய நிலை. எம்முடைய வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள். எம்மை வெளியேற்றுவது எதிலே? சிறிது சிந்தித்து பாருங்கள், எம்முடைய சொகுசு நிறைந்த அந்த வாகனங்கள் வீட்டிலே இருக்க எம்மை அழைத்து கொண்டு செல்ல போவது ஒரு கம்பி கூட்டிலே. எம்முடைய வாகனங்கள் எல்லாம் எம்முடைய வீட்டிலே இருக்க ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான வாகனத்திலே இந்த உலகத்திலே பயணித்திருப்பார்கள். மிகவும் விலை உயர்ந்த வாகனத்திலே பயணித்தாலும் எம்மை அந்த மரணத்தின் பின்பு எம்மை எடுத்து செல்ல போவது வெறும் ஒரு கம்பி கூட்டிலேதான். அதுவும் எம்மை சிறிது நேரம் எம்முடைய வீட்டிலே வைக்க மாட்டார்கள். இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. எம்முடைய மரணம், எமக்கு இந்த மரணம் ஏற்பட்டு விட்டது என்றால் எம்முடைய நிலையும் இவ்வாறுதான் இருக்கும். இந்த ஒரு நிலைக்காக தான் நாம் ஒவ்வொருவரும் பாடுபடுகிறோம். சிறிது சிந்தித்து பாருங்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே வந்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யகூல் இப்னு ஆதம மாலி மாலி, ஆதமுடைய மகன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று கூறுகிறான். கால வஹல்லக இப்னு ஆதம மின் மாலிக்கு இல்லாம அகல்த ஃபஅஃனைத, ஆதமுடைய மகன் கூறுகிறான், என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று கூறுகிறான். அவன் சம்பாதித்ததில் அவனுக்குரிய செல்வம் எது? எந்த செல்வம்? எந்த செல்வம் அவனுக்குரியது? அவன் உண்டு கழித்ததும் உடுத்தி பழைமையாக்கியதும் அவன் சதக்கா செய்து சேகரித்து வைத்ததும் தான் அவனுடைய செல்வம். இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளும் விடயத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆதமுடைய மகன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று கூறுகிறான், அவனுடைய செல்வம் என்ன? எவ்வளவு சம்பாதித்தாலும் அவனுக்குரியது என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவன் உண்டு கழித்ததுதான் அவனுக்குரியது. உண்டு கழித்ததுதான் அவனுக்குரியது. அவன் அணிந்த ஆடைகள் அவன் அணிந்து பழைமையாக்கியதுதான் அவனுக்குரியது. சதக்கா செய்திருந்தால், நல்ல மனிதராக இருந்தால், தன்னுடைய செல்வத்திலிருந்து சதக்கா செய்து அவர் சேகரித்திருந்ததுதான் அவருக்குரியது. நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவு நாம் உண்ணப்போகிறோம், எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எத்தனை ஆடைகளை நாம் அணிய போகிறோம், எவ்வளவு சம்பாதித்தாலும் எம்மால் முடிந்தவரை சதக்கா செய்து எமக்காக சேகரித்துக் கொள்ள முடியும். மூன்று விடயம், இரண்டு விடயம் நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டது இரண்டு விடயம். மூன்றாவது விடயம், அதற்கு ஒரு நிர்ணயம் இல்லை, எம்மால் முடிந்தவரை நாம் செலவழிக்க முடியும், தர்மம் செய்ய முடியும், சதக்கா கொடுக்க முடியும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலம் இந்த ஹதீஸை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எம்முடைய வாழ்க்கையையும் இவ்வாறு தான் முடியப் போகிறது. நாம் மரணித்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுதான் எமக்கும் நடக்கப் போகிறது. எம்மையும் அதிக நேரம் வைத்திருக்கப் போவது இல்லை. எம்முடைய வீட்டிலே எம்மையும் அதிக நேரம் வைத்திருக்கப் போவது இல்லை. எம்மையும் இந்த சகோதரர்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கப் போவதும் இல்லை. எமக்கானதை நாம் இந்த உலகத்திலே இருக்கும் போதே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். மரணம் என்ற ஒன்று எம்மை அடைந்து விட்டால் அதன் பிறகு எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு பாடுபட்டாலும் அந்த வானவர் அந்த மலக்குல் மௌத் எம்மை விடப்போவது இல்லை. நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்திலே அவர் எம்முடைய உயிரை கைப்பற்றி விடுவார். எனவே நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய மரண வேளை வருவதற்கு முன்பு, எம்முடைய மரணம் தொண்டை குழியை அடைவதற்கு முன்பு நல் அமல்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல் ஒரு கணக்கான அளவுதான் நாம் உண்ணப் போகிறோம். ஒரு நேரத்திலே ஒரு ஆடை தான் நாம் உடுத்தப் போகிறோம். எவ்வளவும் சம்பாதிப்போம், சதக்கா செய்து எமக்கானதை நாளை மறுமைக்காக சேர்த்துக் கொள்வோம். இந்த மரணம் வருவதற்கு முன்பு, மரணத்தை அடைவதற்கு முன்பு, மன்னரையை சந்திக்கும் முன்பு நாம் ஒவ்வொருவரும் நல்ல அமல்களிலே ஈடுபட்டு சுவனவாசிகளில், அதுவும் இந்த மாதத்திலே நோன்பாளிகள் அடையக்கூடிய அந்த சிறப்பையும் அடைந்து, இந்த நோன்பாளிகள் நுழைவிக்கும் ஒரு சுவனம் வாயில் இருக்கிறது, அந்த சுவனத்திலே நுழைய வேண்டும் என வேண்டியவனாக, இந்த மாதத்திலே அதிக அமல்களை செய்வதோடு அதிகமாக சதக்காக்களும் செய்து நல்ல அமல்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டியவனாக நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم